எல்லோருக்கும் அவை மோகன்குமாரின் அன்பு வணக்கங்கள். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சேஃபாக இருங்க, பத்திரமாக இருங்க. இன்றைக்கி வைரமுத்து அவர்களின் ஒரு சிறுகதையை கேட்போம். கதையின் பெயர் ஏழையின் தாஜ்மஹால். வருஷம் 1653. கட்டி முடியப் போகிறது தாஜ்மஹால். இது பூமியில் நட்டு வைத்த நிலவா என்று நாளை திகைக்கப் போகிறது உலகம். இந்த சமாதியில்தான் காதல் உயிரோடு இருக்கிறது என்று கொண்டாடப் போகிறார்கள் கவிஞர்கள். பரிவாரங்களும் அரச பிரதிநிதிகளும் கட்டிடக் கலைஞர்களும் புடைசூழ யானையின் அம்பாரி மீதிருந்து தாஜ்மஹாலின் நேர்த்தியில் நெஞ்சை பறிகொடுத்து கொண்டிருந்த சக்கரவர்த்தி ஷாஜகான் அந்த வெள்ளை சோகத்தை விரும்பி அனுபவித்தார். உலக காதலுக்கு ஆழப்பட்ட ஆகப்பெரிய கண்ணீர் சொட்டு இதுதான் என்று வாய்விட்டு சொல்லி வருந்தி வருந்தி மகிழ்ந்தார் சக்கரவர்த்தி. ஆகாயத்தையே பின்புலமாய் அமைத்ததுதான் தாஜ்மஹாலின் கம்பீரத்துக்கு காரணமென்றும் கருதி கொண்டார். நீலவான் நெடுந்திரையில் வரையப்பட்ட கல்லோவியம் இதுவென்றும் முணுமுணுத்து கொண்டது அரசு உதடு. இன்னும் சில மாதங்கள் அவகாசம் வேண்டும் ஆலம்பனா? தோட்டங்களும் நீரூற்றுகளும் நிர்மாணிக்கப்பட்டுவிட்டால் தாஜ்மஹால் முற்றிலும் நிறைந்துவிடும். சொல்லிலும் உடலிலும் பணிவு காட்டி சொன்னார் தலைமை கட்டிடக் கலைஞர் உஸ்தாத் இசா அஃபாண்டி. கட்டிடச் சிற்பியே, இங்கிருந்து காணும்போது இத்துணை பெரிய மகாலுக்கு நுழைவாயில் மட்டும் சிறியதென்று தோன்றுகிறதே. சாஸ்திர விதியே இதுதானா, அல்லது என் கண்களுக்கு இடமாறு தோற்ற பிழையா என்று வினவினார். அம்பாரி யானையின் அருகே ஓர் அற்புத குதிரையில் அமர்ந்திருந்த உஸ்தாத் புன்னகையோடும் பொறுப்போடும் பதில் சொன்னார். மன்னிக்க வேண்டும் சக்கரவர்த்தி, தங்கள் காதலின் உளவியலுக்கேற்ப நான் உருவம் கொடுத்திருக்கிறேன். எப்படி என்று வினவினார் சக்கரவர்த்தி. காதல் உள்ளே நுழைவது கண் என்றால் சிறுவாசல் வழியேதானே? உள்ளே நுழைந்த காதல் போகப்போக வளர்கிறது, பிறகு ஆகாயமளவுக்கு விரிகிறது. அதைப் போலவே சிறு வாசலில் தொடங்கும் தாஜ்மஹால் உள்ளே செல்ல செல்ல விரிந்து கொண்டே போகும். பிறகு அண்ணாந்து பார்த்தால் கூரை தெரியாத அளவு விதானம் விஸ்வரூபம் எடுக்கும். பேரரசியை தாங்கள் முதலில் சந்தித்தது சந்தையில் ஒரு சிறிய கண்ணாடி கடையில்தான். அதுதான் இன்று தாஜ்மஹாலாக விரிந்து நிற்கிறது. என்சான் உடம்பிற்கு கண்கள் சிறியவைதாமே? ஏன், ஆலம்பனா அமர்ந்திருக்கும் யானைக்கும் கூட கண்கள் சிறியவைதாம் சொன்ன பதிலில் திருப்தியடைந்தவராய் சோகரசத்தோடு புன்னகைத்து கொண்டார் சக்கரவர்த்தி ஷாஜகான். அந்த நேரத்தில் மகாலுக்குள் தடதடவென சத்தம் கேட்டது. காவலர்கள் யாரையோ தூரத்தில் துரத்துவதும் தெரிந்தது. காட்டின் பூகோளம் அறிந்த குரங்கு போல் கட்டிடத்தின் நெளிவு சுழிவு அறிந்தவனாய் காவலர்களுக்கு சிக்காமல் சிரித்து கொண்டே ஓடிக்கொண்டிருந்தான் நடுத்தர வயது கொண்ட அழுக்கு மனிதன் ஒருவன். காவலர்களின் காலடி ஓசையிலும் தப்பிச் செல்கிறவன் சிறுபொலியிலும் கவனம் சிதைந்த பேரரசர் யாரவன் என்றே சற்றே உக்கிரமாக. மகாலின் வளாகத்திற்குள்ளேயே சுற்றித் திரியும் ஒரு பைத்தியம். குரங்குகளையெல்லாம் துரத்தி அடித்த எங்களால் இந்த பைத்தியத்தை வெளியேற்ற முடியவில்லை ஆலம்பனா. ஆலம்பனா ஆணையிட்டால் உயரத்தில் இருக்கும் சக்கரவர்த்திக்கு கேட்க வேண்டும் என்று சற்றே உரத்த குரலில் சொன்னார் தலைமை காவலர். தாடி தடவிக்கொண்டே சற்றே யோசித்த சக்கரவர்த்தி வேண்டாம், பைத்தியத்தை கொல்வது பாவம் என்றார். இன்னொரு குதிரையில் அமர்ந்திருந்த லாகூர் சிற்பி உஸ்தாத் அகமதுவை ஒழித்த சக்கரவர்த்தி, தாஜ்மஹால் மீது கோபுரம் போல் கட்டி எழுப்பப்பட்டிருக்கும் நான்கு மினார்களையும் சுட்டி காட்டினார். அவை நான்கும் செங்குத்தாக நில்லாமல் சற்றே சாய்ந்திருப்பதாக தோன்றுகிறது எனக்கு. என் பார்வை சரியா தவறா என்று வினவினார். மிகச்சரி ஆலம்பனா, அவை நான்கும் திட்டமிட்டே சாய்வாக கட்டப்பட்டுள்ளன. ஒருவேளை காலப்புயலில் அவை சாய நேர்ந்தால் தாஜ்மஹாலின் தலைமீது விழுந்து விடக்கூடாது, வெளியே சென்று விழ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஏற்பாடு என்றான். சபாஷ், பாராட்டுகிறேன், உங்கள் புகழ் சாயப்போவதில்லை என்றார். தங்கள் சாம்ராஜ்யத்தை போல என்று அவர் முடித்து வைத்தார். அந்தி சாய்ந்தது, மெல்லிய இருள் சூழ்ந்தது. இருளால் தாஜ்மஹாலை மூழ்கடிக்க முடியவில்லை. வானத்தில் தொலைந்த நிலா பூமியில் விழுந்து கிடப்பதைக் கண்டு குழம்பி கிடந்தன நட்சத்திரங்கள். அன்று இரவு சக்கரவர்த்தி ஷாஜகான் தூங்கவில்லை. தாஜ்மஹாலின் சுவர்களிலும் கதவுகளிலும் பதிப்பதற்காக பாரசீகத்திலிருந்தும் ரஷ்யாவிலிருந்தும் துருக்கியிலிருந்தும் திபெத்திலிருந்தும் தேர்ந்தெடுத்து கொண்டு வரப்பட்ட இரத்தினங்களும் மணிகளும் வைரங்களும் அரை மெழுகும் அரை வெளிச்சத்தில் மின்னிக்கொண்டிருந்த காட்சி அந்த இரவில் அரசோடு சேர்ந்து 1000 கண்கள் விழித்திருப்பதாக தோற்றமளித்தது. இன்னும் சில மாதங்களில் நிறைவேறிவிடும் என் நெடுங்கனவு. என் காதல் அரசியே மும்தாஜ், இந்த பூமிக்கு வந்து போன பெண்களில் உன்னை போல் நினைவு சின்னம் கொண்ட ஒருத்தி உனக்கு முன்னும் இல்லை, பின்னொருத்திக்கு வாய்க்கப்போவதும் இல்லை. இந்த வரலாற்று புகழ் ஒளி முதலும் கடைசியுமாய் நீயேதான். நினைத்தால் நெஞ்சு விம்முகிறது. கொஞ்ச உழைப்பா, 1000 யானைகளின் எழுதிறன், 20,000 பணியாளர்களின் சிவப்பு வேர்வை, 252 மாதங்கள் கால முதலீடு, 50 லட்சம் பொருட்செலவு, 10 மைல் நீளத்தில் நெடுஞ்சாரம், உலக கட்டிடக் கலைஞர்களின் மூளைச்சாறு, எல்லாவற்றையும் இயக்குவதற்கு என் இருதயத்தின் மத்தியில் எரிந்து கொண்டிருக்கும் காதலியின் மகாஜோதி, அனைத்துக்கும் மேலாய் காதலுக்கு கஜானாவை திறந்துவிட்ட இந்த முகலாய மன்னனை சகித்து கொண்டிருக்கும் இந்துஸ்தானம், எப்படியோ முடிந்துவிட்டது தாஜ்மஹால். கண்ணே மும்தாஜ், உலகத்தின் உயரமான மரணம் நம்முடையதாகத்தான் இருக்க முடியும் என்று எண்ணினார். படுக்கையில் விழுந்து கண்களை மூடியதும் அதிகபட்சம் 7 நிமிடங்களுக்குள் உறங்கிவிட்டால் உடம்பிலும் மனதிலும் குறையில்லை என்று பொருள். ஆனால் 70 நிமிடங்களுக்கு மேலும் அவரை புரட்டி புரட்டி போட்டு தூக்கத்தை துண்டித்து கொண்டே இருந்தது ஒரு காட்சி. தாஜ்மஹாலில் கேட்ட தடதட சத்தம் அவர் காதுகளில் தேய்ந்து தேய்ந்து ஒலித்த போதெல்லாம் நகரும் மேகமாய் அழிந்து அழிந்து எழுதப்படும் கூட்டுச் சித்திரமாய் உறக்கத்தின் உபதிரவமாய் அரை தூக்கத்தின் கனவில் வந்து வந்து போய்கொண்டிருந்தான் அந்த பைத்தியக்காரன். யார் அவன்? ஏன் என் கனவின் மீது கத்தி வீசுகிறான் என்று எண்ணினார். மற்றொரு மாலை நேரம் யமுனா நதிக்கரையில் நின்று சுழித்து கொண்டு ஓடும் வெள்ளத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் சக்கரவர்த்தி. தாஜ்மஹாலின் வாசலில் திருக்குரான் வாசகம் பொறிக்கும் அமானத்கானும் படைத்தளபதிகளும் மற்றும் சில அரசவை கவிகளும் சக்கரவர்த்தியை சூழ்ந்திருந்தனர். சற்றே தலை நிமிர்ந்து தாஜ்மஹாலை கடந்து போகும் மேகங்களை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த ஷாஜகான், தண்ணீர் ஏன் கீழே இருக்கிறது, மேகம் ஏன் மேலே இருக்கிறது என்ற கவித்துவமான கேள்வியை அரசவை கவிஞர்கள் மேல் வீசினார். எதிர்பாராத கேள்வியில் அதிர்ந்து போன கவிகளில் ஒருவர் சற்று நேரத்தில் தன்னிலை அடைந்து அலைகளை அனுப்பி சக்கரவர்த்தியின் பாதங்களுக்கு சலாம் போடத்தான் தண்ணீர் கீழே இருக்கிறது, தாஜ்மஹாலை புனித நீராட்டத்தான் மேகம் மேலே இருக்கிறது என்று சமாளித்தார். அது எங்கேயோ கேட்ட குரல் என்ற போதிலும் சக்கரவர்த்தி தலையசைத்ததால் எல்லோரும் சபாஷ் என்றார்கள். எனக்கு இன்னொரு கனவு இருக்கிறது அமானத்கான் என்றார் ஷாஜகான். நனவாக்க காத்திருக்கிறோம் என்றார் அமானத்கான். அதோ யமுனையின் அந்த மறுக்கரையில் தாஜ்மஹாலுக்கு இணையாக இன்னொரு மஹால் எழுப்ப வேண்டும். அது முழுக்க முழுக்க கருங்கற்களால் கட்டப்பட வேண்டும். எனது நினைவிடமாக அது திகழ வேண்டும். உலகம் அதை ஷாஜ்மஹால் என்று அழைக்க வேண்டும் என்றார். ஆஹா, அற்புதமான கனவு, நிச்சயம் நிறைவேறும் அலம்பனா என்றார். நிறைவேறும். அல்லாஹ் என் ஆயுளையும் மகன்கள் என் அதிகாரத்தையும் பறிக்காதிருந்தார் என்றார் சக்கரவர்த்தி. திடீரென்று மின்னல் போல் சக்கரவர்த்திக்கு முன்னால் தோன்றிய பைத்தியக்காரன், அப்படியானால் அலிமாவுக்கு யார் மகால் கட்டுவார்கள் என்று துடுக்காக கேட்டுவிட்டு அவரையே வெறித்து விழித்து பார்த்து கொண்டிருந்தான். முகத்துக்கு வெளியே நின்ற உறுப்பாக பிதுங்கி நின்றன அவன் கண்கள். இந்த பைத்தியத்தை இழுத்துப் போங்கள் என்று படைத்தலைவன் உத்தரவிடுவதற்குள் ஓடி வந்த காவலர்கள் கோழி குஞ்சை புகுந்து இடுக்குவது போல் கிடுக்கிப்பிடி போட்டு அவனை இழுத்துப் போனார்கள். விடைபெறும்போது சக்கரவர்த்தி படைத்தலைவன் காதோடு சொல்லிவிட்டு போனார், இவன் பைத்தியமில்லை, இவனை பற்றிய முழு விவரமும் நாளை எனக்கு வந்தாக வேண்டும். இது பாதுஷாவின் கட்டளை. ஆலம்பனா, அவன் பெயர் இப்ராஹிம், அவன் முழுக்க பைத்தியமில்லை. நினைவுகள் வந்து வந்து போகின்றன. நினைவிழக்கும் போது தொடர்பில்லாமல் உண்மை பேசுகிறான். நினைவுள்ள போது உண்மை பேசிவிடுவோமோ என்று அஞ்சுகிறான். இதுவரை முயன்று சேகரித்த சில தகவல்களை சக்கரவர்த்திக்கு சமர்ப்பிக்கிறேன். ஆக்ரா அருகில் உள்ள பதன்பூர் அவன் சொந்த ஊர். அவன் தந்தை தௌலத்கான் வளையல் வியாபாரி. வளையல் கடையில் வேலை பார்த்து வந்தவன் எதிர்வரிசையில் செருப்பு தொழிலாளி பிர்தௌசியின் மகள் அலிமாவை காதலித்தான். காதல் முற்றிவிட்டது. ஒருவர் மேல் ஒருவர் உயிரையே வைத்திருந்தார்கள். தந்தை தௌலத்கான் அதை விரும்பவில்லை. 3 ஆண்டுகள் அவளை பிரிந்திரு, அதன் பிறகு காதல் உறுதியானால் நிக்கா செய்யலாம் என்று நிபந்தனை விதித்த தந்தை அவனை முகலாயப்படையில் சேர்த்துவிட்டார். தாங்கள் அகமத் நகர் மீது போர் தொடுத்தபோது ஆலம்பனாவின் படையில் இவனும் இருந்தான். அகமத் நகர் பாசறையில் பேரரசியார் மும்தாஜ் இறந்தபோது காவல் புரிந்தவர்களில் இப்ராஹிமும் ஒருவன். வருகான்பூரில் அடக்கம் செய்யப்பட்ட பேரரசியாரின் திருவுடல் தோண்டி எடுக்கப்பட்டு இன்றைய தாஜ்மஹாலின் அடித்தளத்தில் மீண்டும் நல்லடக்கம் செய்யப்பட்ட படைக்குழுவில் இப்ராஹிம் இருந்தான். அரசியாரின் நல்லடக்கத்திற்கு பிறகு மீண்டும் படைமுகாமுக்கே அனுப்பப்பட்டான். அதன் பிறகு மனநலம் பாதிக்கப்பட்டதால் படை நீக்கம் செய்யப்பட்டான். அன்று முதல் இன்று வரை தாஜ்மஹால் வளாகத்தையே சுற்றி சுற்றி வருகிறான். அது சரி, அலிமா என்னவானாள் என்று வினவினார். அதை சொல்ல மறுக்கிறான், கேட்டால் அழுகிறான். அரசு ஆவணங்களிலும் அலிமா என்ற பெயருக்கு தொடர்ச்சி இல்லை என்றார்கள். அவனுக்கு தீங்கு செய்யாதீர்கள், உங்கள் கண்காணிப்பில் அவன் பத்திரமாயிருக்கட்டும். தாஜ்மஹால் நிறைவுற்றதற்கான விருந்து முடியட்டும், அதன்பின் அவனை அழைத்து வாருங்கள் என்னிடம், அவன் உண்மை சொல்லுவான் என்றார் சக்கரவர்த்தி. ஆணை ஆலம்பனா. சக்கரவர்த்தியிடமிருந்து படைத்தலைவன் விடை கொண்டான். தாஜ்மஹால் தோட்டத்தில் விருந்து தொடங்கியது. மயிலாசனத்தில் வந்தமர்ந்தார் சக்கரவர்த்தி ஷாஜகான். வெனிஸ் நகரத்து பெருந்தச்சன் வெரோனியா, துருக்கிய கட்டடச் சிற்பி உஸ்தாத் இசா அஃபாண்டி, பாரசீக கைவினைக் கலைஞர் அமானாத் கான், லாகூரின் பெருஞ்சிற்பி உஸ்தாத் அகமத் ஆகியோரும், அரசு பொறியாளர்களும் கட்டடக் கலைஞர்களும் பேரரசர் கையால் வழங்கப்படும் விருதுக்கு காத்திருந்தார்கள். மந்திரி பிரதானிகளும் நகரத்தின் பெரு வணிகர்களும் தனவந்தர்களும் கவிஞர்களும் விருந்துக்கு காத்திருந்தார்கள். ஒரு வண்ணப்பறவையாய் அங்குமிங்கும் பறந்து பறந்து ஏற்பாடுகளை சீர் செய்து கொண்டிருந்தாள் ஷாஜகானின் மூத்த மகள் ஜஹானாரா பேகம். மெல்லிய துருஷனாய் அந்த சூழலை மெழுகி கொண்டிருந்தது. மூத்த மகன் தாராவின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை 3ஆம் மகன் ஔரங்கசீபிடம் காண முடியவில்லை. தாஜ்மஹால் என்பது தேச விரயம் மற்றும் மதவிரோதம் என்பது அவன் வருத்தம் தோய்ந்த கருத்து. ஜஹானாரா கையை காட்டியதும் ஷெனாய் அணைந்தது. பேரரசர் எழுந்தார். என் தனிப்பட்ட சோகத்தை பொது சோகமாகவும் பொது சோகத்தை காதலின் பெருமிதமாகவும் மாற்றிக்காட்டிய அனைவரையும் பாராட்டுகிறேன். இது கல்லறை அல்ல, காதலின் சயன மண்டபம். அங்கே என் காதலி தனியாக தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று சக்கரவர்த்தி சொல்லி முடிப்பதற்குள், இல்லை பாதுஷா, பேரரசி தனியாக தூங்கவில்லை, துணைக்கு என் அலிமாவும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று கூவிய பெருங்குரல் தாஜ்மஹாலின் குவிமாடத்திலிருந்து கேட்டது. மினாரை கட்டிக்கொண்டு கத்திய பைத்தியக்காரன் மீது எல்லோர் கவனமும் குவிந்தது. சக்கரவர்த்தியே கேளுங்கள், சர்க்கார் அதிகாரிகளே கேளுங்கள், என் காதலி அலிமா ஒரு செருப்பு தொழிலாளியின் மகள். அவளும் நானும் உயிருக்குயிராய் காதலித்தோம். இந்த ஆக்ராவின் தெருக்களில் எங்கள் பாதம் படாத இடமே இல்லை. பிரிக்கப்பட்டோம். முகலாய இராணுவத்தில் சேர்ந்து நான் மண் காத்தேன். என்னை பிரிந்த அவளோ இந்த கல்லறைக்கு மண் சுமந்தாள். காதல் வெறியோடு திரும்பி வந்தேன். காணவில்லை என் கண்மணியை. பூமியெல்லாம் தேடி பார்த்தேன். அவளோ பூமிக்கடியில் புதைக்கப்பட்டிருந்தாள். எங்கு தெரியுமா? இதோ இந்த தாஜ்மஹாலின் அஸ்திவார ஆழத்தில். இந்த தாஜ்மஹாலில் மும்தாஜுக்கு முன்பே புதைக்கப்பட்டவள் என் ஆசை அலிமாதான். அவளை பலியிட்டது உங்கள் கட்டடக்கலையின் மூட நம்பிக்கையா, இல்லை உங்கள் அதிகார வர்க்கத்தின் காமச்சேட்டையா, எதுவென்று தெரியாது. ஆனால் இரண்டில் ஒன்று நிச்சயம். கண்ணால் கண்ட சாட்சிகள் செத்துவிட்டார்கள். இப்போது எனக்கு சாட்சி இல்லை. அதோ தாஜ்மஹால் வருடிப்போகும் யமுனை நதியின் அலைகளை கேளுங்கள், கதறிக்கொண்டோடும் காற்றை கேளுங்கள், உண்மை சொல்லும். உங்களுக்கு இது உடல் புதைத்த இடம், எனக்கோ என் உயிர் புதைத்த இடம். உங்களுக்கு இது தாஜ்மஹால், எனக்கோ இது அலிமா மஹால் என்று கத்தினான். பிடியுங்கள் அந்த பைத்தியக்காரனை, சிரச்சேதம் செய்துவிடுங்கள் என்றார் சக்கரவர்த்தி. தாஜ்மஹால் மீது அவன் தாறுமாறாக ஓடினான். காவலர்கள் துரத்து துரத்த கைக்கு சிக்காத காற்றைப் போல் ஓடினான். மகாலின் மறுபக்கத்தை அடைந்தான். சுழித்து கொண்டோடிய யமுனை நதி அவனை வா வா என்றது. குதித்தான். வெள்ளத்தில் கரைந்து போனான். ஆரோக்கியமில்லாத மௌனம் ஒன்று நிலவியது. சோக விருந்தாய் முடிந்தது. யாரும் யாரோடும் பேசவில்லை. கட்டடச் சிற்பி உஸ்தாத் இசா அஃபாண்டியை சைகையில் அழைத்தார் சக்கரவர்த்தி. தாஜ்மஹால் போதும், இன்னொரு ஷாஜ்மஹால் வேண்டாம். ஏழைகள் பலியாக வேண்டாம். என்னை மும்தாஜுக்கு பக்கத்திலேயே புதைத்து விடுங்கள். தாஜ்மஹாலை அண்ணாந்து பார்த்தார் ஷாஜகான். சோகத்தின் நிறம் கருப்பென்று யார் சொன்னது? வெள்ளையும் கூட. நன்றி. மீண்டும் சந்திப்போம் மற்றொரு கதையுடன். வணக்கம்.